மாவீர மகுடம் கரும்புலி மேஜர் நிலவன் ஆனிரவு படைத்தள வேவு நடவடிக்கையின் போது கிளிநொச்சி ஆனிரவு பகுதியில் ஸ்ரீலங்கா படையோடு ஏற்பட்ட நேரடி முதலில் தேச புயலாக வீசிய கரும்புலி மேஜர் நிலவன் விருச்சாவை தழுவிக்கொண்டார்.
நிலம் மீதில் வெடியாகி உயிர் தந்த நிலவன் நினைவோடு எழுதுகிறேன் கவிதை. அவன் நினைவுகளை உணர்வாக்கி உணர்வுகளை
கோட்டை எவரும் நெருங்க முடியாத வைராக்கியம் என்று இருமாப்பு கதைகள் பேசிக் கொண்டிருந்த மிகப்பெரும் படைத்தளம் தான் ஆனிரவு படைத்தளம். ஆடலறி பலத்தை அடுக்கி வைத்துக் கொண்டு அரக்கத்தனம் புரிந்து கொண்டிருந்தது. இந்த படைத்தளம் எவரும் வந்து எதுவும் செய்ய முடியாது என்ற திமிர் ஆனிரவு படைத்தளத்துக்குள் பரவியிருந்தன. தமிழ் மக்களின் குடியிருப்புகளில் மீது எறிகணைகளை ஏவி கோரத்தனமாடியது ஆனிரவு படைத்தளம். இதை தாக்கி அழித்து இதற்கான தாக்குதல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்த தளத்தில் இருந்த கட்டளை மையங்களையும் ஆட்லறிகளையும் பற்றிய தகவல் பெறுவதற்கு கரும்புலி மேஜர் நிலவன் தலைமையில் வேவு நடவடிக்கையில் அணிக்களம் இறக்கப்பட்டு செயலாற்றிக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நாட்களாக சேகரித்த தகவலிலிருந்து முழுமையான திட்டங்களையும் தீட்டும் வண்ணம் அமைய பெற்றது. இறுதியாக அந்த ஆனிரவு படைத்தளம் மீட்பதற்கான திட்டங்களை தீட்டுவதற்காக இறுதியான வேவு நடவடிக்கைக்கு செல்லும் போது அந்த படைத்தளத்தில் எதிரியோடு ஏற்பட்ட நேரடி மோதலில் கரும்புலி மேஜர் நிலவன் 1998 ஆண்டு அக்டோபர் 14 அன்று அந்த மண்ணில் தேச புயலாய் வீசி
சென்றான். குழந்தைகளே விண்மீதில் ஒளிர்கின்ற வெள்ளிகளே விடுகின்ற ஈழத்தின் குழந்தைகளே நீர் நீலம் முத்தமிட்டே நீங்கள் சென்றீரம் நெஞ்சுருக்க விட்டு எங்கே வாழுகின்றீர் விண்மீதில் ஒளிர்கின்ற வெள்ளிகளே விடுகின்ற ஈழத்தின் குழந்தைகளே.
தேச புயல் மேஜர் நிலவன் சென்று வெற்றி வாகை சூடியோர் களத்தின் உண்மை பதிவு இலக்கை துகள்களாக்கி உயிரேந்தி மீண்ட புயல் அவன் கனகராயங்குளத்தில் இருந்த தற்காப்பு சமநிலையை தந்திரோபாய பின் நகர்வாய் மாங்குளத்துக்கு இவர்களது படையணிகள் மாற்றப்பட்டன. அன்றிரவு தளபதியோடு கதைத்துவிட்டு உறங்க நினைத்த அவர்களுக்கு உறக்கம் வரவில்லை. எப்படித்தான் வரும்? அவர்களுக்குரிய இலக்கு அடையப்படும் வரை அவர்களுக்கு தூக்கம் வராது. கரும்புலிகள் விசேட அணி வானம் இரண்டு கடந்த விடியலுக்குரிய எந்த தடயமும் அதில் தென்படவில்லை. 1997 டிசம்பர் 31 அதிகாலை 3:30 இருளோடு இருளாக தளபதிகள் சக போராளிகள் விழி கசிந்து கசித்து வழி அனுப்ப அவர்களின் பார்வையிலிருந்து மெல்ல மெல்ல இருளோடு கரைந்த கனகராயங்குளத்தின் ஊடாக நகர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கரும்புலிகள் அணி. அது எதிரியின் கொலை வளையம். இந்த நேரம் எதிரி தயார் நிலையில் இருக்கும் பிரதேசம். அது நிலமட்டத்தோடு உருமறைக்கப்பட்ட முன்னணி காவலர்கள் முட்கம்பி வேலிகள் பற்றைக்காடு பற்றியாக இலகுவில் கண்டு இன்னும் கண்டுகொள்ள முடியாத பொறிக்கண்ணிகள் இவை ஒரு புறம் இருக்க உள்நுழைய முடியாத முட்பற்றைகள் இடுகள் காடுகள் நேர் நிறைந்து பாய்ந்து கொண்டிருந்த காட்டார்கள் இவை இன்னும் இவர்களுக்கு பாதகமாய் இடையூறாகவே இருந்தன. ஏனெனில் இவற்றின் ஊடாக இவர்களது ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் சத்தமின்றி கொண்டு செல்வது கடினமான பணி. முன்னணி காவல் நிலையை கடந்து இராணுவ பிரதேசத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். அங்கு அமெரிக்க பயிற்சி பெற்ற சிறப்பு படையணிகள் தேடுதல் நடத்துவதற்காக அடிக்கடி செல்லும் ரோந்து பாதைகள் அதன் இடைக்கடை அமைந்திருக்கும் மினி முகாம்கள் மற்றும் பகல் நேர கண்காணிப்பு நிலைகளை கடந்து விஞ்ஞான குளத்தின் தெருவோர பற்றைக்குள் தங்கினார்கள். காலை மதிய உணவுகள் உண்டு இருட்டும் வரை காத்திருந்தார்கள். அதுவரை விஞ்ஞான குல பாதையால் செல்லும் ராணுவ விநியோக வாகனங்களை பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு அருகாய் மிக அருகாய் ராணுவ அணி ஒன்று ஒரு பற்றைக்குள்ளால் சென்று கொண்டிருந்தது. இவர்கள் கடந்து வந்த கனகராயங்குள பக்கமாய் ஒரே வெடிச்சத்தங்களும் உரைகணைகளும் சீறி செல்லும் ஒளியுமே சரமாரியாக கேட்ட வண்ணம் இருந்தன. பின்னர் தான் தெரிந்து கொண்டார்கள் கனகராயன்குளத்தை நோக்கி சிங்களப்படைகள் சென்று கொண்டிருப்பதால். அந்த விஞ்ஞான குல பற்றைக்குள் இருக்கும் வரை தங்கி இருக்கும் பொழுது முதல் நாள் நினைவுகள் நினைவில் வந்து கலந்தன. தேசிய தலைவரை சந்திக்கும் அந்த பொன்னான பொழுதுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கரும்புலி தாக்குதலுக்காய் செல்லும் போது அவரிடம் விடைபெற்று செல்வது எல்லோருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தது. மலர்கின்ற தமிழகத்தில் மகள்வோடு வாழ்வதற்கான ஒரு உத்வேகம், ஒரு புதிய புத்துணர்வு அவர்களை ஆட்கொள்ளும் கணங்கள் அவை. அவரோடு பேசி மகிழ்ந்து கூடி கலந்து உண்டு உறவாடி வயிறு குலுங்க சிரித்து பல குணங்களில் படங்கள் எடுத்து விம்மும் நெஞ்சோடு அவர் இவர்களை வழியனுப்பும் அந்த கணம் வரைக்கும் காலமே பூமிப்பந்தின் பொன்னான காலங்கள். தனது அழகான கையசைப்பால் தாக்குதல் திட்டத்தை நிறைவுபடுத்தி அதற்கான நகரவி அதன் வியூகத்தை சொல்லிவிட்டு வெற்றியோடு சென்று வாருங்கள் என்று தன் கையசைத்து இரண்டு விரல்களையும் காட்டிய போது வெற்றி செய்தி திருப்தி இவர்களுக்கு அப்போது ஏற்பட்டது. எந்தவித மாதிரி பயிற்சியும் இன்றி திடீரென இவர்களால் மேற்கொள்ளப்படும் தாக்குதல் இது. கரும்புலி மேஜர் குமுதன் தலைமையிலே இந்த அணி தெரிவு செய்யப்பட்டது. வானம் இருளாகி கொண்டிருக்க சேர் நிறைந்த சதுப்பு நிலத்தின் ஊடாக நடந்த விஞ்ஞான குளம் காவல் நிலையத்தை அடைந்து அதை கடந்து எதிரியின் வாகனங்களின் காவல் நிலையங்களில் வெளிச்சத்துக்கு மறைந்து மோப்ப நாய்களின் எதிரிகளின் கண்களில் மண்ணை தூவியவாறு நகர்ந்தார்கள். கொமாண்டர் மட்டுமல்ல அந்த ஜீப்பும் வெறியோடு அந்த வீதியால் விரைந்து கொண்டிருந்தது. மீண்டும் அதே வீதியால் தான் அது வரும் வந்தது நல்ல இலக்குத்தான். ஆனால் இவர்கள் தாக்கவில்லை, ஏனெனில் இவர்களுக்குரிய இலக்கு அதைவிடவும் பெருமதி வாய்ந்தது. அந்த வீதியால் தண்டனையில் ஒரு இராணுவத்தினர் ஓடிக்கொண்டிருந்தான். அந்த கருமிருட்டிலும் இவர்கள் எழில் கொஞ்சம் வனப்பு மிக்க விஞ்ஞான குலத்தின் அழகை கூர்ந்து அவதானித்தபடி அதன் இப்போதைய சீரழிந்தலையை பார்த்த மனவேதனையோடு இராணுவ பாதனைகளால் எதிரியை ஏமாற்றியபடி வீதியாலே சென்றார்கள். பின்னர் இராணுவ நீர்களின் ஊடாகவே கற்கிடங்கினை கடந்து வயல்வெளிகளில் சதுப்பு நிலங்களின் ஊடாக நகர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களது இரவு பார்வை சாதனமும் செயலிழந்து போக நிதானமான நீண்ட நேர அவதானிப்போடு நகர வேண்டியிருந்தது. அது மறக்க முடியாத மிகவும் வேதனையான நகர்வு. வரம்பில் நடந்தால் சறுக்கி விழுந்துடும், சேற்றில் நடந்தால் பெரிய சத்தம் கேட்கும். காலை தூக்கி தூக்கி வைத்து சேரோடு நடக்க அதிக சக்தி தேவைப்பட்டது. மழை பெய்து கொண்டே இருந்தது. மண்ணை அடிக்கடி முத்தமிட்டபடியேதான் சுமையோடு நகர வேண்டியிருந்தது. ஏனெனில் கால் வைக்கும் இடம் சேராயிருக்கும், இல்லாவிடில் நீர் நிறைந்த சிறிய கிடங்காயிருக்கும். பெயர் தெரியாத ஒரு வீதியை கடந்து முற்பற்றைக்குள் ஓய்வெடுப்பதற்காக தயார் செய்யும் போது 10 மீட்டரில் ஆமி தோச்சடித்துக் கொண்டிருந்தான். அவன் காட்டு மிருகங்கள் என்றுதான் நிச்சயமாக நினைத்திருப்பான். உடனே இவர்கள் அங்கிருந்து நகர்ந்து 300 மீட்டரில் மீண்டும் பற்றைக்குள் தங்கினார்கள். மழை மனம் திறந்து கொண்டோ கொட்டோ கொட்டென்று கொட்டி கொண்டிருந்தது. அவர்களோடு சேர்ந்து ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் நனைந்து கொண்டே இருந்தன. இப்படித்தான் 1998 மட்டுமல்ல அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயத்துள்ளும் நுழைந்து கொண்டிருந்தார்கள். 1998 அதிகாலை விடிந்தது 1:01 அன்று 5:30 காடுகளின் ஊடே வானம் ஆனந்த கண்ணீர் விட்டு இவர்களை நினைக்க 75 அகவை வயோதிபரின் நடுக்கத்தில் பல்லு கிடுகிடுக்க அருவிகள் காடுகள் தெரியாமல் காடே வெள்ளக்காடாய் கிடக்க விழுந்து விழுந்து எழுந்தபடியும் அருவி நீரோட்டத்துக்கு எதிர்நீச்சல் போட்டும் நகர்ந்தார்கள். இடையிடையே மழை என்று கூட பாராமல் எதிரி ரூந்து சென்ற தடயங்கள் அதனை பின்தொடர்ந்து எதிரியின் போரிக்காவல் அரங்களுக்கு அருகில் சென்று மதிய உணவை முடித்துவிட்டு பல மினி முகாம்களையும் காடுகளில் ஊடே இடைக்கிடை அமைந்திருக்கும் கம்பித்தடைகளையும் முக்கம்பி வேலிகளையும் பொறிக்கிடங்களை இலகுவாக கடந்து அவர்களுக்குரிய இலக்குக்குரிய முகாமின் முன்னணி காவல் நிலையிலிருந்து 75 மீட்டரில் ஒரு பற்றைக்குள் தங்கினார்கள். ஒரு பெல் 212 வானூர்தி இவர்களது தலைக்கு மேலால் சென்று அந்த முகாமில் இறங்கி அவசரமாக மேலெழுந்து சென்றது. உருமின் வருமட்டும் வாடி நிற்கும் கொக்குக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். நாளையும் முழங்குவானூர் இவரும் அப்படி வராதுவிட்டால் வரக்கூடிய வாரான ஒழுங்குகள் செய்து தருவதாக தளபதிகள் சொன்னது நினைவுக்கு வந்தது. இரக்கமில்லாமல் மழை 3வது நாளும் பெய்து கொண்டே இருந்தது. எல்லோரும் மழையில் நனைந்தபடியால் கசநோய் காற்றைப் போல இருமிக் கொண்டிருந்தார்கள். டேய், இருமிக் கொண்டிருக்காத, ஆமைக்கு கேட்டுடும் என்று சொல்லி முடிப்பதற்குள் சொன்னவரே 2 தடவை இருமி விடுவார். அப்படியான் நிலைமை. 2/1/1998 காலை பற்றிக்குள் ஒளிந்திருந்தபடியே துப்பாக்கிகளை துப்புரவாக்கி வண்ணமிருந்தார்கள். உட்பகல் 11:30 மணி இருக்கும். எதிரியின் எல்லா ரோந்து அணியும் தமது பணியை முடித்து அந்த முகாமுக்குள் நுழைய அவர்களின் பின்னால் அதே பாதையால் இவர்கள் அந்த முகாமின் தடைகளையும் காவல் நிலைகளையும் கடந்து உள்ளே இருந்த ராணுவ கண்காணிப்பு நிலையையும் ரோந்து அணியையும் கடந்து தம் கடன் கழிக்க வரும் எதிரிகளின் கண்களிலும் வேட்டைக்கும் வேறு தேவைக்குமாக சுற்றி நிற்பவர்களின் கண்களிலும் படாமல் சாதுரியமாக நகர்ந்து விளங்கும் வானொலி தரையிறங்கும் மேடையில் இருந்து 180 மீட்டரில் இருந்த பற்றிக்குள் மறைந்தார்கள். அப்போது தாக்குதலை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற வியூகத்தை குமுதன் வெளிப்படுத்தினார். இவர்களுக்கு அருகில் நின்ற மரத்தை 2 ராணுவத்தினர் காற்சட்டையோடு தரைத்துக் கொண்டிருந்தார்கள். அருகில் தெரிந்த கிணற்றுக்கு 15 ராணுவத்தினர் குளித்துக் கொண்டிருந்தார்கள். நேரம் சரியாக நண்பர்கள் 1:26. அந்த உலங்கு வானூர்தி ஒலி இவர்கள் உள்ளத்தில் மட்டுமல்ல உணர்விலும் ஏன் உடலிலும் ஒவ்வொரு அணுவிலுமே புதிய ஒரு புத்துணர்வை ஊட்டிக் கொண்டிருந்தது. அதன் சத்தம் இவர்களை அண்மிக்க இந்த இனிமையான உணர்வு அவர்களுக்குள் கூடிக்கொண்டிருந்தது. M17 உலங்கு வானூர்தி அரைவட்டம் அடித்து மேடையில் இறங்குகிறது. பற்றைக்குள் இருந்து வேகமாய் மிக வேகமாய் 110 மீட்டர் தூரத்தில் நொடியில் கடந்து அதே வேகத்தில் நிலையெடுத்து இவர்கள் இலகுரக உந்துகணை செலுத்தியால் தாக்கவும் எரிந்தபடியே அந்த உலங்கு வானூர்தி அதே வேகத்தில் தீப்பிழம்பாய் சிதற கருமண்டலமாய்ப்போக சரியாக நண்பர்கள் 1:26 அந்த கன நேரத்தில் அதை பார்த்து கொண்டே அவர்கள் நிற்க கரும்புலி மேஜர் குமுதனின் கட்டளை இவர்களை வேகமாய் பின்னோக்கி நகர வைத்தது. குளித்துக் கொண்டிருக்கும் மரம் தரித்துக் கொண்டிருக்கும் உலங்கு வானூர்தியில் பொருட்கள் இறக்க வந்திருந்தவர்கள் ஒருவரையுமே காணவில்லை. திடீர் அதிர்ச்சியால் சிலர் செத்துக்கூட இருக்கலாம். நீண்ட நேரத்துக்கு பின்னர் தான் எதிரிக்கு நின்று போன மூச்சு மீண்டும் வந்திருக்க வேண்டும். ஏனெனில் அதன் பின்னர் தான் எதிரியோடு சேர்ந்து எரிகணைகளும் எரிகுண்டுகளும் ரவைகளும் இவர்களை துரத்தி கொண்டிருந்தன. M24 தாக்குதல் உலங்கு வானூர்தியும் இவர்களை தேடிக் கொண்டிருந்தனர். அவர்களின் முகாம்களுக்குள்ளேயே அவற்றையெல்லாம் ஏமாற்றியபடி நகர்ந்தார்கள். அன்றிரவு 12:40 எதிரியின் முன்னணி காவலர் அணிகளை கடந்து முற்பற்றைக்குள் தங்கினார்கள். பொறித்த அப்பளத்தை தண்ணீரில் நனைய வைத்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் எல்லோருடைய காலும் அவிந்து கிடந்தது. சிலருக்கு புண்கள் கூட வந்துவிட்டன. அந்த ரணவேதனையோடு தான் நகர்ந்தார்கள். இப்படியாக 60 கிலோமீட்டர் தூரத்தை இராணுவ பிரதேசத்தின் உள்ளே நடந்து கடந்து எந்த இழப்புமின்றி முதலாவது அந்த ஆண்டின் முதலாவது கரும்புலி தாக்குதலை வெற்றிகரமாக மேற்கொண்ட உள்ள பூரிப்போடு வெளியே வந்து சேர்ந்தார்கள். விடுதலை புலிகளின் இறையணை தாக்குதலால் உலங்கு வானூர்தி சேதமானதாய் செய்திகள் சொன்னபோது சிங்கள அரசை நினைக்க பரிதாபமாக இருந்தது அவர்களுக்கு. அதையும் மீறி நகைச்சுவையாகவும் இருந்தது. அந்த சம்பவத்தை எப்படியும் மறந்துவிட மாட்டார்கள். கரும்புலி மேஜர் நிலவன் அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தான். அவனின் அந்த வெற்றிகரமான தாக்குதலின் பின்னர் அவன் இன்னொரு தாக்குதலில் தேச புயலாகி போனான்.
கரும்புலி மேஜர் நிலவனின் மாவீரமகுடன் கேட்டோம்.